புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு நல்ல வளர்ச்சி தரக்கூடிய ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த கோழி வளர்ப்பை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, கோழி வளர்ப்பு மூலியமாக நிறைய லாபங்களை நம்ம ஈஸியாக ஈட்ட முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் கோழிகளிலே நிறைய வகைகள் இருக்குது. நீங்கள் எந்த கோழி வேணால் நீங்கள் ஈஸியாக வளர்க்கலாம். பெருவிடை கோழி வளர்ப்பு குறித்த இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் கரூர் மாவட்டம் வாங்கல் பெருவிடை கோழி பண்ணை நிறுவனர் மற்றும் மென்பொருள் மேலாளர் திரு கே மனோகரன் அவர்கள் நிறைந்த வருவாய் ஈட்டக்கூடிய பெருவிடை கோழி வளர்ப்பு குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பன்மலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
வணக்கம். என் பேரு மனோகருங்க. நான் வந்து கரூர் மாவட்டம் வாங்கல் ஒரு ஏரியால இருக்கிறேங்க. நான் படிச்சது வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டேங்க. இங்க ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப இந்த கொரோனா காலத்துல ஊருக்கே வந்து விவசாயத்தை ஈடுபாட்டுல ஒரு பெருவிட கோழி பண்ணை வச்சு நடத்திட்டு இருக்கேன். நான் வளர்ந்தது எல்லாமே பிறந்து வளர்ந்த எல்லாமே விவசாய குடும்பம் தாங்க. அதனால விவசாயத்தை மேல பேசிக்கா ஒரு ஈர்ப்பு எனக்கு இருக்கு. நான் வந்துட்டுங்க வந்துட்டு பைத்தி ஃபீல்டு இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி நான் விவசாய குடும்பத்தை பிறந்தேங்க. முன்னாடியே வந்து விவசாயத்து மேல விருப்பம் இருக்கனால ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஐடி ஃபீல்டுக்கு அப்புறம் விவசாயத்துக்கு வரலன்றப்போ அதை பத்தி நான் கொஞ்சம் தேடுதல் பண்ணேன். அப்போ வந்துட்டு ஆடு கோழி வளர்த்தல் அப்படின்னு முடிவு பண்ணேங்க. ஃபர்ஸ்ட் கோழி பண்ண ஆரம்பிச்சேங்க. கொரோனா காலத்து கொரோனா ஆரம்பிக்கும் போது எங்கள் ஊருக்கு வந்துட்டு 2021 ஜனவரி மாதம் கோழி ஆரம்பித்தேன். அப்புறம் ஆட்டு பண்ணியே வச்சேன். ஆடு வந்து கொஞ்சம் சரியாக விற்பனை வாய்ப்பில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கனால கோழியே வச்சேங்க. இந்த கோழியில் வைக்கும்போது இதில் நிறையா ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுங்க. என்ன மாதிரினா, இப்போ நம்ம என்ன மாதிரி கோழி வளர்த்தோம்னா நம்மளோட தேவை என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து முட்டைக்காக வளர்த்த போகிறோமா, இல்லை கறி தேவைக்காக வளர்த்த போகிறோமா, இல்லை இந்த கொங்கு ரீஜனில் வந்துட்டு பெருவடை வந்து வேறு பர்பஸ்க்காகவும் பயன்படுத்துவாங்க, சண்டை தேவைக்கோ இந்த மாதிரிக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம எதுக்காக பண்ண போகணும்னு முக்கிய முடிவு முதல் முடிவு பண்ணிக்கணுங்க. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கறிக்காக பண்ணலாம் அப்படின்றப்போ எதுக்காக கறிக்காக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையாக கொடுத்தா வந்துட்டு பெருசாக ப்ராஃபிட் இல்லைங்க. ஏன்னா நாட்டுக்கோழியில் வந்து முட்டை ஈல்டு வந்து ரொம்ப கம்மி தாங்க. அதில் வந்துட்டு சிறுவிடை இடவிட்டு பெருவிடைன்னு 3 வகை இருக்குங்க. இதில் சிறுவிடை என்னென்னாங்க, முட்டை நிறையா விடும், முட்டை சைஸ் சின்னதாக இருக்கும், ஆனால் வந்து கறிக்கு வந்து ஆகாதுங்க. ஏன்னா அதன் அதிகபட்ச வெயிட்டே வந்து 1.5 கிலோ அவ்வளோதான் போகும். இதே வந்து பெருவடைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சேவல் வந்து 4-5 கிலோ வரைக்குமே வருங்க. முட்டை வந்து 2-3 கிலோ வரும். ஸோ அப்படின்றப்ப ஆனால் இது வந்து முட்டை ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். முட்டை வந்து ஒரு 80 முட்டை கிடைச்சாலே பெருசு தான் ஒரு வருஷத்துக்கு. அப்படின்றப்போ சார் நம்ம கறிக்காக பண்ணலாம். முட்டைக்காக நான் முட்டையாகவும் கொடுத்தேன் ஸ்டார்டிங்கில், ஆனால் வந்துட்டு ஆரம்பத்தில், ஆனால் வந்துட்டு அதனால பெருசாக லாபம் இல்லாதப்போ சரி கறிக்காக கொடுக்கலான்ட்டு கறிக்காக வளர்த்திட்டு இருக்கிறேன். கறிக்காகவும் அதுக்கப்புறம் அதையும் நிப்பாட்டிட்டு பெருவடை குஞ்சாக கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் இப்போ குஞ்சாகவும் கொஞ்சம் வளர்த்தி பெருசாகவும் கொடுத்துட்டு இருக்கேன் நான்.
சரிங்க சார். இந்த கோழிகளில் இந்த பெருவிடை கோழி சிறுவிடை கோழி அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை நான் எப்படி சார் பார்த்து தெரிஞ்சுக்கிறது, அதற்கான அடையாளங்கள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
ஓகே, இப்போ நீங்கள் பெருவடைன்னு பேர் சொல்கிற கேட்ட மாதிரிங்க, சைஸ் 4.5 கிலோ சேவல் வந்து அவ்வளோ பெருசு இருக்குங்க. ஆனால் சிறுவடை சேவல் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ரெண்டாவது பெருவடைக்கு வந்து வால் கொஞ்சம் விரிச்ச மாதிரி, விசிறி வால் அந்த மாதிரி வால் வந்து கொஞ்சம் விரிச்சமாக இருக்குங்க. இதே சிறுவடை சேவல் கொடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வால் வந்து கொஞ்சம் கூமாச்சியாக இருக்கும், ஹைட்டும் சின்னதாக தான் இருக்கும், வெயிட்டும் சின்னதாக தான் இருக்குங்க. அப்புறம் பெருவிட கோழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கால் நீட்டமாக வருங்க. நல்லா ஒரு 1.5 அடிக்கு மேலே கால் வருங்க. 1.5 to 3 அடி வரைக்குமே ஒரு கால் இருக்குங்க. பொட்டைக்கும் சரி சேவலுக்கும் சரி சிறுவடைக்கு அந்த மாதிரி இருக்காதுங்க. வளத்தையும் கம்மியாக தான் இருக்கும், காலும் குட்டியாக தான் இருக்கு. இதை வச்சு ஓரளவுக்கு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் பெருவடையா சிறுவடையா அப்படின்றது.
இந்த பெருவடை கோழிகளுக்கான இந்த கூண்டு அமைக்கிற முறையை வந்து நம்ம எப்படி கடைபிடிக்கிறது, ஏன் இந்த பெருவடை கோழிகளுக்கு கூண்டு முறையில் தான் அதை வளர்க்கணுமா, பொதுவான சாதாரண முறைகளை அதை வளர்க்கக்கூடாதா, ஏன் அந்த கூண்டு முறை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
அதாவதுங்க கூண்டு வந்து எதுக்கானுங்களே, இப்போ வந்துட்டு முதல் பிரச்சனை வந்துங்க மழை பெய்யும் போது பனி பெய்யும் போது கோழிகளால் வந்துட்டு அந்த பனியை தாங்க முடியும். எவ்வளோ வெயிலை கூட தாங்கிக்கிங்க, ஆனால் அந்த மழையும் பனி இருக்கும்போது தாங்காது, சீக்கிரம் சளி பிடிச்சிரும். ஒரு கோழிக்கு சளி வந்துச்சுன்னா எல்லா கோழிக்கும் சளி வந்து இறப்பு வயது அப்படியே உங்கள் பண்ணையில் இருக்க எல்லா கோழியுமே இறந்து போயிருங்க. ஏன்னா ஒரு கோழி வாய் வைக்கிற தட்டிலேயே போய் தான் இன்னொரு கோழி வாய் வைக்க இறந்து போயிருங்க. அதனால கூண்டு வந்து கம்பல்சரி வேணுங்க. ரெண்டாவது நீங்கள் என்ன மாதிரி பண்ண போறீங்கன்னு உங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. கமர்ஷியல் வணிக ரீதியாக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஷெட்டு தேவைங்க. அந்த ஷெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோழியெல்லாம் தங்குறதுக்கு ஒன்றும், இந்த குஞ்சு கோழிகள்லாம் அடைக்கிறதுக்கு ஒரு இடமும், அடை வைக்கிறதுக்கு ஒரு இடம், இந்த மாதிரி 3 பிரிச்சுக்குங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் அதை கொஞ்சம் லாபகரமாக நோய் தாக்குதல் இல்லாமல் வளர்த்தான். ஒன்றுக்கு நோய் ஒரு சைடுக்கு நோய் வந்தாலும் இன்னொரு சைடுக்கு வந்து நோய் வராதுங்க. அந்த மாதிரி நீங்கள் வளர்த்த கண்டிப்பாக வந்து ஷெட்டு தேவைங்க. சொல்லலாம் மரத்து மேலே வச்சலாம் அப்படின்லாம் சொல்லலாங்க, ஆனால் பனி காலத்துலேயும் மழை காலத்துலேயும் அது இறப்பு ஜாஸ்தியாக இருக்கும். கண்டிப்பா ஷெட் வேணும். நீங்க வந்து லாங் டைம்ல பண்றீங்க, இப்ப 10 வருஷம் 15 வருஷம் பண்ண போறீங்க, கமர்ஷியலா பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஷெட் வேணும்.
இப்ப பொதுவா பெருவுடை கோழிகள் என்ன மாதிரியான உணவுகளை விரும்பி உட்கொள்ளும், நம்ம எந்த மாதிரியான உணவுகளை கொடுத்தா அது ஆரோக்கியமா வளரும் சார்?
என்னோட அனுபவத்தை என்ன சொல்றாங்க, நீங்க வந்து உள்ள அடைச்சு வச்சு வளர்த்தீங்கன்னா வந்து உங்களோட பெரும்பாலான வருமானம் வந்து கோழி தீவனத்துக்கே போயிருங்க. இதே நீங்க வந்து மேய்ச்சல்ல விட்டு வளர்த்து இல்லைங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க அது வெளியே இருக்கிறதே அந்த கரையா அப்புறம் புழு இலை தலைகள்லாம் சாப்பிட்டே இருக்குங்க. பிளஸ் உணவுக்காக நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், கம்பு, சோளம் இதெல்லாம் வந்து நீங்க உடச்சு சின்னதா உடச்சு போடலாங்க. இது சாப்பிட்டாவே போதுங்க. அப்புறப்போ நீங்க வந்து சத்து டானிக் ஹாஸ்பிட்டல் சத்து டானிக் கொடுப்பாங்க, அது கொடுக்கலாங்க. இதெல்லாம் பண்ணும்போதே உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாவே இருக்கும். தேவையான சாப்பாடு இதே போதுங்க. மேய்ச்சல்ல இருக்கும்போது வந்து உங்களுக்கு வருமானம் கூட தான், உங்களுக்கு தீவனம் விடாம வளர்த்தலாம் நீங்க.
இப்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு பெருவுடை கோழி சுமாரா எத்தனை கிலோ இருக்கும், இது ஆரோக்கியமா இருக்குது அப்படிங்கறத நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்?
அதனால ஒரு பெருவோட சேவல் பாத்தீங்கன்னா சேவல் கணக்கு சொல்றேங்க, ஒரு 6 மாசத்துல 1.5 கிலோலிருந்து 2 கிலோ வந்துருங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா வந்து நீங்க 3.5 to 4 கிலோ வரைக்கும் கொண்டு வரலாம். பெருவோட 1.5 வருஷம் வச்சுன்னா கண்டிப்பா அந்த பெருவோட வந்து 4 கிலோக்கு மேல வந்துருங்க. இது ஒண்ணுங்க. நோய் தாக்குதல் இருக்குது அப்படின்னா வந்து கோழி வந்து தீவனம் எடுக்காம ஒரு மாதிரி குருகிட்டு நிக்குங்க. அது குருகிட்டு நிக்கிற நோயை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தண்ணியை எடுத்து கொண்டு போய் அதை வாயை திறந்து பார்க்கணும், அதுல தண்ணி இருக்கா இல்லையான்னு. அப்புறம் ரக்கைக்கு கீழே கையை வச்சு பார்த்தீங்கன்னா சூடா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இது வந்து சளிக்குமே காய்ச்சலுக்கு உண்டான அறிகுறிங்க. அப்புறம் பின்னாடி வாழை சுற்றி பின்னாடி பார்த்தீங்கன்னா அது மாதிரி பாத்ரூம் போகிற இடத்துல வந்துட்டு வெள்ளையா இருந்துச்சுன்னா அது வந்து வெள்ளை கழிச்சல்னு நடத்துங்க, இல்லை பச்சையா இருந்தால் பச்சை கழிச்சல் நடத்துறங்க. உடனே இந்த மாதிரி கோழிகளை தனிமைப்படுத்திடுவோம். நீங்க வேற ஒரு இடத்துல கொஞ்சம் தள்ளி கொண்டு வச்சு தனியா அதுக்குண்டான மருத்துவத்தை நீங்க பயன்படுத்தணும்.
இப்ப இந்த பெருவிடை கோழிகளுக்கு அப்படின்னு தனியா சிறப்பு தீவனங்களை ஏதாவது நீங்க கொடுக்குறீங்களா சார்?
நான் வந்து தீவனமே நான் கோழிக்கு தீனியை பெருசா போடுறது இல்லைங்க. ஏன்னா நம்மள வந்து இடம் இருக்கனால வந்துட்டு அதை மேய்ச்சல விட்டுருவேங்க. அப்புறம் அங்கங்க சாணி குப்பையை கொட்டி வச்சிருவேன். அங்கங்க இந்த மரக்கட்டையில இருக்க வச்சு தேங்காய் மட்டை இல்லாட்டி இலை தலைகள்லாம் அங்கங்க போட்டு வச்சிருவாங்க. ஸோ அதுல வந்து கரையா இருக்கிட்டே அதை சாப்பிட்டுருங்க. அப்புறம் காடு ஃபுல்லா அங்கே குப்பையை போட்டு வச்சிருக்கோம், அது கரெக்டே சாப்பிடுறோம். புல்லுலாம் இருக்குங்க, புல்லை சாப்பிட்டு அதை போயிருக்கோம், அவ்வளவுதான். தனியா தீவனம் இல்லைங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோதுமை, மக்காச்சோளம், கம்பு இதெல்லாம் இருந்தாலே போதுங்க.
இப்ப இந்த பெருவிடை கோழியுடைய அந்த அடை வைக்கக்கூடிய முறை, அது என்னென்ன மாதிரியான இனப்பெருக்க முறைகளை கடைபிடிக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
கோழி வந்து பாத்தீங்கன்னாங்க 21 நாள் to 23 நாள் வந்து அடைப்படுத்துங்க. முட்டை வந்துட்டு 8 to 10 முட்டை விடுங்க. அதை நீங்க கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 5-6 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கோழி அடைப்படுத்தோன்னே அதை தூக்கி நீங்க வந்து மணலோ வைக்கப்புல் வேண்டாங்க, வைக்கப்புல் வச்சா நல்லா பொறிக்குங்க. ஆனா அதுல வந்து கோழி பெயின் வந்து இருப்பீங்க. மணலோ இல்ல மண்ணோ எதோ நல்லா சளிச்சு தூசி இல்லாம ஒரு சட்டியில போட்டு வச்சிருங்க. அது கூட வந்துட்டு கொஞ்சம் ஒரு மிளகாய் இதை போட்டு வச்சுட்டு நீங்க அடைய வச்சீங்கன்னா 21 to 23 நாள் குஞ்சு பொறிச்சு வெளியே வந்துருங்க. இதுதான். அதுக்கப்புறம் அது வந்து குஞ்சு வளர்த்தினாலும் வளர்த்தலாங்க. இல்லை நீங்க 2 கோழியோட குஞ்சை தூக்கி 1 கோழியை விட்டு இன்னொரு கோழி விட்டீங்கன்னா 1 மாசம் ரெஸ்டிங் பீரியட் ஆயிட்டு திரும்ப அடுத்த பருவத்துக்கு வந்துருங்க. இது சேவலோட எனக்கு ஆரம்பிச்சிடும். இல்லை சிலர் வந்து நினைச்சிருக்காங்க நாட்டுக்கோழி முட்டைனாவே வந்துட்டு மஞ்சக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, பெரும்பாலும் வெள்ளை கலர் தான் இருக்கும். சிலர் தான் வந்து ப்ரௌன் கலராக இருக்கும். அதே மாதிரி பெருவடை கோழி முட்டைனா பெருசாக இருக்கும், சிறுவடை கோழி முட்டைனா சிறுசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, பெருவடை கோழி முட்டையும் சின்னதாகவும் விடும் பெருசாகவும் விடும். அதனால இது கோழி சின்னதாக முட்டை சின்னதாக இருக்குது, அதனால இது பெருவடையா சிறுவடையா இல்லை நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படிலாம் கிடையாதுங்க. முட்டையில இவ்வளோ ஐடென்டி பண்ணலாங்க. கொஞ்சம் கூர்மையாக இருந்துச்சுன்னா அது வந்து பேசிக்காக சொல்லுவாங்க, அந்த முட்டை வந்து கொஞ்சம் கூர்மையாக இருக்குன்னா சேவல் முட்டையாக இருக்கும், கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது வந்து பொட்டை கொஞ்சம் குறைக்கும் அப்படிம்பாங்க. இப்போ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிலங்க, பட் இதுதான் வந்துட்டு பொதுவாக முட்டையை பற்றின ஒரு கேள்வி. இப்போ என்னோட பண்ணையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை இருக்குனாங்க, ஒன்று வந்துட்டு கீரி பிரச்சனை இருக்குங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுறேனாங்க, சுற்றி வந்துட்டு இந்த 2 ஏக்கர் சுற்றி கம்பி வேலை போட்டுங்க. 4 கார்னருக்கு 4 நாயை கட்டி விட்டுருக்குங்க. ஸோ அதாவது கீரி வந்துச்சுன்னா வந்துட்டு இது உழைச்சினாவே கீரி ஓடி போயிருங்க. இது ஒரு பிரச்சனை இருக்குங்க. அடுத்து வந்து நீங்கள் கோழி வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாம்பு தொல்லை இருக்குங்க. அந்த பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நிறையா அதுக்குண்டான என்னென்ன மெத்தட் இருக்கும், உங்கள் பண்ணையெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கீங்க பாம்பு வராமல் இருக்கிறது. அடுத்து இந்த பெருக்கா ஒன்று வருங்க, பெருக்காம்பாங்க இல்லை பெருச்சாலிம்பாங்க. பெருச்சாலி வந்து உங்கள் முட்டையை தூக்கும், இல்லாடி குஞ்சை கடிச்சு வைக்கும். ஸோ அதுக்குண்டான இதுவும் நீங்கள் பண்ணணும். 4வது வந்து நீங்கள் வந்து சுற்றி வந்து தடுப்பு வழி அமைக்கலைன்னா நாய்கள்லாம் வந்து கண்டிப்பாக உங்கள் கோழியும் இதெல்லாம் தூக்குங்க. 5வது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோழி குஞ்சு வந்து மேய்ச்சல் விடும் போதுங்க இந்த கழுகுலையே வந்து சின்னதாக ஒன்று இருக்குங்க, ரகுடும்பாங்க இல்லாட்டி வரிச்சாலிம்பாங்க இல்லாட்டி விசாதும்பாங்க. இது வந்து அப்படியே வந்து உங்கள் குஞ்சை தூக்கிட்டு போயிடும். இதுக்குண்டான மெத்தடும் பண்ணணும். இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலே வந்துட்டு ஒரு 10 அடிக்கு ஹைட்டில் வந்துட்டு இந்த பழைய மீன் வலையெல்லாம் வந்து வாங்கி கட்டுறேங்க. இதுல வந்து அந்த கழுகு மாதிரி ஆயிட்டு கழுகு பவால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துன்னா அதுல மாட்டி அப்படியே இறந்து போயிருங்க. பெருச்சாளிக்கு பெருக்கானுக்கு அப்பப்போ மருந்து வச்சிடறோம். கீரி வராமல் இருக்கிறது நாலு மூளைக்கும் நாய் கட்டி வச்சிருக்கிறேங்க. நாகப்பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு பண்ணையை சுற்றி நீட்டாக வச்சிருக்கிறோங்க. அப்புறம் இந்த நாயே ஒரு கிட்ட போடுவேன். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த மண்ணெண்ணெய் இல்லாட்டி தீ மண்ணெண்ணெய் சொல்கிறோம்ல, இது அங்கங்கே லேசாக தொளிச்சு விட்டா அந்த வாசல் வராதுமாங்க. இல்லாட்டி பூண்டை தொளிச்சு விட்டாலும் அந்த வாசல் வராதுமாங்க. இதெல்லாம் நம்ம பண்ணுறோங்க. இந்த வகையில் தான் வந்து நான் வெளியிலிருந்து வர ஆபத்துகளை நான் தடுக்கிறேன்.
இப்போ இந்த பெருவிடை கோழிகள்கிட்ட பொதுவா எந்த மாதிரியான நோய்களுடைய தாக்கம் அதிகமா காணப்படுது, இதற்கு தடுப்பூசி அல்லது தடுப்பு மருந்துகள் ஏதாவது போடுறீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
அதாவது நான் இப்ப இந்த மூணு வருஷமா வளர்த்துறேங்க. இந்த மூணு வருஷமா வந்து நான் பெருசா தடுப்பு மருந்துட்டு எதுவும் போடலங்க. ஆனா நான் வந்துட்டு இயற்கை முறையிலேயே வந்துட்டு தினத்துக்கு சாப்பாட்லையும் தண்ணியிலையும் கலந்து கொடுத்துருவாங்க. மஞ்சளுங்க இஞ்சி பூண்டு அரைச்சு கொடுக்கறது, சின்ன கரைச்சு கொடுக்கறது, உப்பமீனி கீழாநெல்லி ஆடாதொலை கற்பூரவல்லிங்க தூதுவலை இதெல்லாம் அரைச்சி கொடுப்பேங்க. இது போக வந்துட்டு மஞ்சள் வந்து அப்பப்போ தண்ணியிலையும் சாப்பாடுலையும் கலந்து கொடுத்துறேங்க. அப்புறம் பஞ்சகாழியா வந்து இதெல்லாம் கொடுக்கும்போதே வந்துட்டு உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆயிரும். பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சளி தொல்லையும் பெருசாக இருக்காதுங்க. ஏன்னா நீங்க இந்த இவ்வளவு ஐட்டமே வந்து இதுல முக்காவாசியான ஐட்டம் வந்து சளி வராமல் இருக்கிறது தான் நம்ம பண்றோம். சளி வந்துச்சுன்னா மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான், ஏன்னா ஒன்னுல இருந்து இன்னொரு கோழிக்கு டக்கு டக்குன்னு பரவிடும். அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நீங்க பண்ணணும். சளி வந்துச்சுன்னா ஒரு பண்ணையே க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிடும். ஸோ இந்த ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல அப்படின்னா நீங்கள் ஆங்கில மருத்துவத்தை பயன்படுத்தணும். ஆனால் சளி வந்துச்சுதான் எந்த நோய் வந்தாலுமே நீ டக்குன்னு அந்த கோழியை வந்து தனிமைப்படுத்திக்கணும். இதுதான் வழிங்க, வழி இல்லை. என்னோட அனுபவத்துலங்க யாருமே வந்து குஞ்சை வாங்கி வளர்த்து பழகாதவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் இடத்துல நூறு குஞ்சு வளர்த்துங்க, அதில் கொஞ்சம் குஞ்சு போச்சுன்னா மீதி குஞ்சு வளர்த்து கொடுக்கலான்ட்டுங்க. ஃபஸ்ட்டு கோழியை வளர்த்துற அனுபவம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஏழு கோழியும் ஒரு ரெண்டு சேவலும் வாங்கிங்க. அது பெருவடையோ சிறுவடையோ எந்த சேவலோ இதாக இருந்தாலுங்க. ஏழு பொட்டை கோழிங்க. பொட்டை கோழி வந்து என்னன்னா ஒவ்வொரு ரகத்துல பிடிங்க. ஒன்று கண்ணி பொட்டைம்பாங்க, அதாவது பருவத்துக்கு வராத போட்டங்க, பருவத்துக்கு வந்த பொட்டை, முட்டை ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறது, ஏற்கனவே முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சது, இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு வகத்துல வரைச்சு வாங்கிக்கிங்க. வாங்கி ரெண்டு சேவல் வச்சு இதில் அனுபவப்படுங்க. ஆறு மாசம் பொறுமையா அனுபவப்படுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை வந்து ஒரு முட்டையை வந்து எப்படி எடுத்து அதை எப்படி அடை வைக்கணும், அடை பொறிச்சுக்கப்போ குஞ்சு பொறிச்சுக்கப்போ எப்படி காப்பாற்றணும், குஞ்சுகளுக்கு என்னென்ன மருத்துவ நோய் தடுப்பு மருந்துகள் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து ஆறு மாசம் அனுபவம் வந்ததுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் குஞ்சு வாங்கி வளர்த்துறதுனா நல்லதுதாங்க. இன்னொரு அனுபவத்தை என்ன, நீங்க குஞ்சே வாங்கி வளர்த்துறதுனா கொஞ்சம் சிரமம், ஏன்னா அதுக்கு வந்து நோய் தடுப்பு மருந்து சரியா பயன்பட பண்ணணுங்க. ரெண்டாவது தூடின்னு சொல்லக்கூடிய அந்த சூட்டை கொடுத்தா வளர்த்தணும். அப்படின்றப்போ உங்களுக்கு சிரமமான புதுசா வரவங்களுக்கு சிரமம். தாய்க்கோழி வச்சே வளர்த்தி நீங்க வேற பண்ணலாங்க. ஆறு ஒரு வருஷத்துல உங்களுக்கு நல்ல அனுபவம் வந்ததுக்கப்புறம் நீங்க பெரிய லெவல்ல பண்ணலாம். அதுக்கு முன்னாடி குஞ்சு வாங்கி தனியா பண்ணாதீங்க. என்னோட அனுபவத்துல சொல்றேன், கண்டிப்பா 100% நோய் வந்து பரவுங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ 100 கோழி வச்சுருக்கீங்கன்னீங்களேன், அது வந்து நைட்டு அடையும் போது நெருக்கமாக தான் அடையும். அப்படின்றப்போ வந்து டக்கு டக்குன்னு அந்த நைட்டு வந்து தும்பும்போது அது பக்கத்தில் இருக்க கோழிக்கும் தொட்டிக்கும் உடனே அடைச்சினாலே அதுக்கும் சளி பிடிச்சிரும். ஒரு கோழி வந்து ஈஸியாக ஒரே வழி தாங்க, அந்த கோழி வந்து குறுகிட்டு இருக்கும், சாப்பிடாது, இல்லாட்டி தனியாகவே தான் இருக்கும் அந்த கோழி. இது மூணு நீங்கள் பார்க்கும்போது காலையில் திறந்துக்கும் போதே அந்த கோழியை வந்துட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடணும். அதை நோட் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்து அது என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி சளி இருக்கா, காய்ச்சல் இருக்கா, கழிச்சல் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அது தனியாக கொண்டு போயிடணுங்க. இதனால தான் நான் சொன்னேன், கோழிகளுக்கு வந்து மூணா ஷெட்டு தனியாக வைங்க. இந்த குஞ்சுகளுக்கு தனியாகவும் கோழிகளுக்கு தனியாகவும் அடக்கோழிக்கு தனியாகவும். ஏன்னா ஒன்றுக்கு நோய் வந்தாலும் இன்னொரு ரெண்டு பேட்சனை வந்து நம்ம காப்பாற்றிடலாம்.
இப்போ இந்த பெருவுடை கோழி இறைச்சி மற்றும் பெருவுடை கோழி முட்டைக்கு பொதுமக்கள்கிட்ட எந்த மாதிரியான வரவேற்பு இப்போ இருக்கு சார்?
பெருவடை கோழி சிறுவடை கோழிகளாக இல்லைங்க. பெருவடை கோழியில் வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் சீக்கிரம் ஆயிருங்க. நீங்கள் 2 கிலோலேருந்து 4 கிலோ வரைக்குமே கொண்டு போகலாங்க. நீங்கள் மார்க்கெட்டு கமர்ஷியலாக பண்ணும்போது நீங்கள் கறிக்குன்னு கொடுக்கும்போதுங்க 2 கிலோக்கு மேலே வந்துட்டு கோழி கறி கடையிலேருந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. கோழி வந்து பெருசாக வந்து 1.5 கிலோ to 2 கிலோ வரைக்கும்னா ஒரு ஃபேமிலி ஒரு ரெகுலராக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா இல்லை 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க 1.5 கிலோ to 2 கிலோ அன்னைக்கு சிக்கன் எடுத்தாங்கன்னா போதுங்க. இதே பெருவோட 4 கோழி வரன்றப்போ நீங்கள் வந்து கறிக்காக வைக்க முடியாதுங்க, இல்லைன்னா ரொம்ப ரேராக தான் போகணும். முட்டையும் வந்துட்டு அதே மாதிரி தான், பெருவிட முட்டையோ சிறுவிட முட்டையோ அப்படிலாம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கலாமா ஒழிஞ்சு. ப்ளஸ் என்ன அதில் பிரச்சனைனா முட்டை வந்து கம்மியாக தான் விடும் பெருவிட கோழியிலங்க. 80 முட்டை தான் வரும். இன்றைக்கி வந்துட்டு தரம் உயர்த்தப்பட்ட கோழிகள்லேருந்து வனராஜா, கிரிராஜா, கிராமப்பிரியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 240 முட்டை to 250 முட்டை விடுதுங்க. இதே பெருவிட கோழிலாம் பார்த்தீங்கன்னா 80 முட்டை விட்டாவே பெருசு தான் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் மார்க்கெட்டில் இருக்கிறது நாட்டுக்கோழி முட்டைக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஆனால் பெரும்பாலான முட்டைகள் இந்த வனராஜா, கிரிராஜா, கிராமப்பிரியான தரம் உயர்த்தப்பட்ட கோழிகளோட முட்டை தான் இருக்குது. சுத்தமான முட்டை நீங்கள் கிடைக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் தேடினா தான் கிடைக்கிது. நாட்டுக்கோழி இறைச்சிக்கும் சரி முட்டைக்கும் சரி மார்க்கெட் நல்லாவே இருக்குது. நீங்கள் தூய வகையில் வளர்த்தீங்கன்னா அதுக்குண்டான டிமாண்ட் என்றைக்குமே இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு முட்டை 20 ரூபாய் குறைஞ்சபட்சம் சொல்றாங்க. அதே மாதிரி கறிக்காய் வளர்த்தும் போது குறைஞ்சபட்சம் 400 ரூபாயிலிருந்து 500 ரூபாய்க்கு ஒரு கிலோ உயிரடை மார்க்கெட்ல இன்னைக்கு போகுதுங்க. உயிரடைய சொல்றேன் நானு.
இப்ப இந்த பெருவிடை கோழி வளர்ப்புக்கு பொதுவா எவ்வளவு அதனுடைய பராமரிப்பு, அதனுடைய தீவனம், அதனுடைய நோய் தாக்கத்துக்கு மருந்து கொடுக்கறதுடைய அடிப்படையில எவ்வளவு செலவு பொதுவாகுது, அந்த செலவு போக எவ்வளவு லாபம் நமக்கு கிடைக்கும் சார்?
இப்போ என்னன்னாங்க, இப்போ நீங்க வந்துட்டு கோழியை வந்து நீங்க உள்ளுக்குள்ள வச்சு அடைச்சி வச்சு வளர்த்துறீங்களா இல்ல வெளியே விட்டு வளர்த்துறீங்க? வெளியே விட்டு வளர்த்தும் போது உங்களுக்கு தீவன செலவு பெருசா இருக்காதுங்க. உள்ள வச்சு வளர்த்தும் போது உங்களுக்கு பாதிக்கு பாதி உங்களோட வருமானம் வந்து கிளினிக்கே போயிடும். நீங்க வந்து முட்டையாகவும் கொடுக்கலாங்க, குஞ்சாகவும் கொடுக்கலாம், வளர்த்தி பெரிய கோழியாகவும் கொடுக்கலாம். முட்டையா கொடுத்தா பெருசா லாபம் இருக்காதுங்க. குஞ்சா கொடுத்தோம்னா வந்துட்டு ஓரளவுக்கு ரிஸ்க்கும் கம்மிங்க, லாபமும் ஓரளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்குங்க. இதே வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு பெரிய கோழியா வளர்த்தும் போது உங்களுக்கு ரிஸ்க் கொஞ்சம் நிறையா இருக்குங்க. ஏன்னா குஞ்சு வந்து இப்ப 100 குஞ்சு நீங்க மேல கொண்டாருங்கன்னா அதுல 30 குஞ்சு 40 குஞ்சு இறந்து போயிருங்க, மீதி 60 குஞ்சு தான் நீங்க மேல கொண்டு வர முடியும். அதுக்குண்டான ரிஸ்க்குக்கான அந்த அளவுக்கு வருமானம் இருக்கு. 6 மாசம் வளர்த்தீங்கன்னா அந்த குஞ்சோட மதிப்பு வந்துட்டு 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாங்க. ஏன்னா ஒரு கிலோ 400 ரூபாய் நினைச்சா கூடங்க, 6-8 மாசத்துல வந்து 2 கிலோ வந்துருங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு 800 ரூபாய் ஒரு கோழிக்குங்க, 8 மாசம் வளர்த்தனீங்கன்னா. இதுதான் விற்பனை வைப்பீங்க. இது வந்து தூய பெருவடை அப்படின்றப்ப உங்களுக்கு நீங்க வந்து மார்க்கெட்டுக்காக ரொம்ப அலைய பண்ண தேவையில்லைங்க. உங்ககிட்ட ஒரிஜினலா இருக்குது அப்படின்னா மக்களோ வியாபாரியோ வந்து தேடி வாங்கிக்குவாங்க. குஞ்சுகளும் சரி இல்ல கறிக்காய் விற்பனை செய்யும் போது ஈஸியா அவங்க விற்பித்து தரலாம். நீங்க கலப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. விற்பனை தாங்க. இப்ப என்னன்னா இப்ப நீங்க வந்து தூய பெருவடையா இருக்கும் போதுங்க நல்லா ரேட்டு போகுங்க. நீங்க 400 ரூபாய் ஒரு இறைச்சிக்காக உயிரோட 400 ரூபாய்னாலும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா வியாபாரி வந்து உங்க பண்ணையில பார்க்கும்போது அது வந்து ஒரு கலப்பு கோழியா இருக்குது இல்ல வந்து கலப்பு கோழி வந்து சில கலப்பு கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பின்னாடி வந்து முடி இருக்காது, வால் இருக்காம இருக்கும். இந்த வால் இல்லாத கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க மார்க்கெட்ல விலை போகாதுங்க. நீங்க வந்து நீங்க உயிரோட 400 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த வால் இல்லாததோ இல்ல அந்த கலப்புல வந்து 150 ரூபாய் கேட்கறதே பெரிய விஷயம் தான். ஒண்ணு சிறுவடை பண்ணுங்க, இல்லாட்டி பெருவடை பண்ணுங்க, இல்லாட்டி இடவெட்டுன்னு சொல்றோம். அந்த சிறுவடையும் பெருவடையும் கிராஸ் பண்ணி வர இடவெட்டு, இது வந்து ஆவரேஜா 2 கிலோ வருங்க. முட்டையும் வந்துட்டு பெருவோட ஜாஸ்தியாகிடும், சிறுவோட கம்மியாகிடும். இதுதான் வந்து இறைச்சிக்காக பெஸ்ட் இருக்காங்க. சிறுவோடையும் பெருவோடையும் கிராஸ் பண்ணி இடஒட்டு. மீதி எதை பண்ணாலும் நீங்க வனராஜா, கிரிராஜா, கிராமப்பிரியா இதெல்லாம் கொண்டாந்து நீங்க விட்டு வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து விற்பனையில கறியா விற்பனை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிரமம் சந்திப்பீங்க. அதனாலதான் ஒரிஜினலா பண்ணுங்க. சிறுவோட பண்ணாலும் சரி, பெருவோட பண்ணாலும் சரி, ஒரிஜினலா பண்ணுங்க. கலப்பு இல்லாமல் பண்ணுங்க. கலப்புகளுக்கு வந்துட்டு உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ஜாஸ்திங்க. கண்டிப்பாக அந்த நோய் தடுப்பு அட்டவணையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். முட்டை உற்பத்திக்காக நீங்கள் தனியாக அதுக்குன்னு தேவைப்பட்ட தீவனத்தை கொடுத்தாகணும். நீங்கள் இதை இந்த வேலையெல்லாம் வந்து நம்ம பெருவடிக்கு கிடையாது, தூய பெரும் இதில் தேவைப்படாது. இந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அவசியம் இல்லைங்க. தளியை மட்டும் வராமல் பார்த்துக்கிட்டா அது நல்ல லாபகரமான இதுதான். தளியும் வெள்ளை கழிச்சு வராமல் பார்த்தீங்கன்னா நல்ல லாபகரமாக கொண்டு போகலாங்க.
சரி, இப்ப புதிதா இந்த பெருவுடை கோழி வளர்க்கணும் அப்படின்னு ஆர்வப்படக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த பெருவுடை கோழி நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு தொழிலா இருக்குமா? இளைஞர்கள் வந்தா அவங்களுக்கு கூடிய ஒரு எதிர்காலத்துல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலா இருக்குமா சார்?
கண்டிப்பா கண்டிப்பா இருக்குங்க. நீங்க நான் சொன்ன மாதிரி முட்டைக்காக வளர்த்தாதீங்க, குஞ்சுகளுக்காகவும் கறிக்காக வளர்த்தும் போது நல்ல லாபகரமா இருக்குங்க. ரெண்டாவது, நீங்க தீவனம் கொடுக்காம மேய்ச்சல்ல பண்ணும்போது இன்னும் உங்க வந்து லாபத்தை மிச்சப்படுத்தலாம். நீங்க வந்துட்டு அதிகபட்சம் ஒரு 100 கோழி 100 தாய்கோழியும் ஒரு 15 சேவல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைவான வருமானம் கிடைக்கும். நோய் இல்லாம கோழி இழப்பு இல்லாம நீங்க கொண்டாந்தீங்கன்னா குஞ்சா வித்தா கூட நீங்க வந்து ஒரு மாசம் 30,000 ரூபாய் குஞ்சு தூய ரகமா இருந்தா மட்டும்தான் விட போகுங்க. ஒரு குஞ்சு வந்து நீங்க 100 ரூபாய் ஒரு வார குஞ்சு, 2 வார குஞ்சு நீங்க 100 ரூபாய் 120 ரூபாய்க்கு கொடுத்தா போடுங்க. ஒரு நல்ல லாபகரமா கொண்டு போலாங்க. கறியாக்கி கிலோ 400 ரூபாய்க்கு நீங்க கொடுத்தா போல உயிரோட நல்லா கொண்டு போலாங்க. நல்ல லாபகரமான தொழில் தான். ஆனா ஒரு நோய் வந்தாலுமே வந்து நம்ம பண்ணையை வந்து காலி பண்ணு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தாங்க நோய் இல்லாம நீங்க கொண்டு வரணும். அந்த அளவுக்கு நீங்க இட வசதி 100 கோழி வளர்த்த முடியும்னா அந்த அளவுக்கு இட வசதி மேய்ச்சல்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லபடியா பண்ணலாங்க. இல்ல 50 கோழி வச்சு பண்ணா கூட மாசம் வந்து 20-25,000 ரூபாய் கண்டிப்பா நீங்க சம்பாதிக்கலாங்க. 50 கோழி இருந்தா 50 பொட்டை கோழியும் ஒரு 10 சேவல் இருந்தா போதுங்க. நீங்க தாராளமா பண்ணலாங்க. மாசம் 20-25,000 ரூபாய் சம்பாதிக்கலாங்க. செலவெல்லாம் போக ஒன்னும் பெருசாலாம் வேலை இல்லைங்க. என்னன்னா காலையில ஒரு 6 மணிக்கு திறந்து விடுறீங்க. திறந்து விடும் போது பெரிய கோழிக்கு திறந்து விடும் போது ஏதாவது அமைதியா இருக்கா, உரமா இருக்கா, நோய் இருக்கா இல்லையான்னு பாக்குறீங்க. அப்புறம் பெரிய கோழிக்கு வந்துட்டு மேய்ச்சல் எல்லாம் சாப்பிடுங்களா? அப்புறம் மீதி பெரிய கோழிக்கு வந்துட்டு அங்கங்க தண்ணியும் அது தேவையான சாப்பாடும் வந்துட்டு ஒரு 7 மணிக்கு வைங்க, முடிஞ்சு போயிடுச்சுங்க. இதுதான் வேலை. அப்புறம் உங்க ஷெட்டை கிளீன் பண்ணுங்க, டெய்லி ஷெட்டை கிளீன் பண்ணணும். உங்க ஷெட்டை கிளீன் பண்ணுங்க. அடுத்தது குஞ்சு கோழிகளுக்கு வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா அதுக்கும் காலையில ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் தண்ணி மாத்திட்டு சாப்பாடு வச்சிருங்க. இது எல்லாமே சேர்த்து 1 மணி நேரத்து வேலை தாங்க. அடக்கோழிக்குன்னு ஒரு தனி இந்த அடக்கோழிக்கு வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கு வந்துட்டு திறந்து விட்டுட்டு அதே ஷெடுக்குள்ளேயே தான் இருக்கும். திறந்து விட்டுட்டு சாப்பாடு வச்சுட்டு தண்ணி வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்டு போய் அதுவும் அடையில படுத்துக்குங்க. திரும்ப அந்த அடையை நான் வந்து மூடி வச்சிருவேன். ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் ஒரு மணி நேரங்க சாயந்தரம் ஒரு மணி நேரம் வேலை வளர்ந்தாங்க. எனக்கு பணியாளர்லாம் யாருமே இல்லை, நானே எல்லாம் பார்த்துக்கிறேன்.
சரிங்க சார், இது வரைக்கும் இந்த பெருவிடை கோழி அதனுடைய செயல்பாடுகள், அதை எப்படி வளர்க்கணும், அதுக்கு என்னென்ன மாதிரியான நோய் தாக்கங்கள் வரும், அதை எப்படி பாதுகாக்கிறது, பெருவுடைய கோழியினுடைய அந்த அமைவிடம், இதை குறித்து ரொம்ப சிறப்பாக நம்ம புதுகை பண்புடைய நேயர்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் தெளிவாகவும் ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. புதுகை பண்புடைய நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம் சார்.
வாய்ப்பு கொடுத்த பண்புடைக்கு ரொம்ப நன்றிங்க.
நேர்களே, இதுவரை பெருவிடை கோழி வளர்ப்பு குறித்த பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய கரூர் மாவட்டம் வாங்கல் பெருவிடை கோழிப்பண்ணை நிறுவனர் மற்றும் மென்பொருள் மேலாளர் திரு கே மனோகரன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.